ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 15 படலம் முதல் 16 படலம் வரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்தது மேருவை செண்டால் அடித்த ஒரு புராணம். இவ்வாறு சோமவார விரதம் அனுஷ்டானம் பண்ணின நம்முடைய உக்ரகுமார பாண்டியர், அவருடைய அனுஷ்டானத்தினுடைய அந்த பலத்தினால அவருடைய மனைவியார் காந்திமதிக்கு ஒரு மைந்தன் தோன்றினான். அவனுக்கு வீரபாண்டியன் அப்படின்னு பேர். அப்படி இந்த வீரபாண்டியன் சிறுவனாக இருந்தான். அவனுக்கு ஜாதகர்மாதி சம்ஸ்காரங்கள்லாம் செய்தார்கள். அவன் வளர்ந்து வந்தான். அவனுக்கு உபநயனமாயிற்று. அவனுக்கு வேதாதி சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணார்கள். ஒரு க்ஷத்திரியனுக்கு தேவையான அந்த ஆயுத வித்தைகள் போர் வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஏன்னா க்ஷத்திரியன் 3 வர்க்கத்தினர்களுக்கு வேதாத்தியானம் என்பது உண்டு, வேள்விகள் புரிவது உண்டு. அதை தவிர க்ஷத்திரியன்கிறதுனால அவனுக்கு தேவையான கல்விகளும் உண்டு. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் ஆயிடுத்து, திரும்பவும் மழை பெய்யாமல் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தபோது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தார்கள். ஜோதிஷார்கள்லாம் சொன்னாங்க, எல்லா கிரகங்களும் சூரியனே பார்த்துட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னா, மீதிய 11 கிரகமும் சூரியனே பார்த்த மாதிரியே இருக்கு. 80 மழை இருக்காது ஒரு வருஷத்துக்கு என்று சொன்ன உடனே அந்த உக்ரகுமாரர் என்ன பண்ணார், சொக்கநாத பெருமானை போய் வழிபட்டார். வழிபட்டு பெருமானே மழை வேண்டும் என்று கேட்டார். பெருமான் இரக்கம் இல்லாதவரை போல வாழா இருந்தார், வாய் பேசாமல் இருந்தார். இப்படி பெருமான் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. எப்போ பாண்டிய மன்னர்கள் நேரில் போய் பெருமானை வழிபட்டு பேசினாலும் பெருமான் பேசுவார், நேருக்கு நேர் பேசுவார். சொக்கலிங்கத்திலேருந்து அவர் பேசாமல் இருந்தோன்னே இவருக்கு மனசு தவித்தது. உடனே என்ன பண்ணார், அன்று இரவு படுக்கையில் படுத்துக்காம உறக்கம் இல்லாமல் தரையில் படுத்தானான் உக்ரகுமாரன். அவ்வாறு அவன் என்ன பண்ணா, சாப்பிடாம உறங்காம திரையில படுத்துக்கிட்டான். உடனே அவ்வாறு அவர் சத்தியாகிரகம் பண்ண உடனே அவருடைய கனவுல சித்த புருஷ வேடத்துல இறைவன் வந்தார். வந்து சொன்னார், உன்னுடைய தகப்பனார் உனக்கு ஒரு செண்டு கொடுத்துருக்கார் தெரியுமா, அந்த செண்டு நீ பயன்படுத்தக்கூடிய நேரம் வந்து விட்டது. 1 மழை பெய்யாது என்பதை பற்றி நீ கவலைப்படாத. இந்த பாண்டியத்துக்கு தேவையான செல்வம் எல்லாம் உரிமையான செல்வம், பாண்டியத்துக்குன்னு தர வேண்டிய ட்ரெஷர். இப்போ நம்முடைய நாட்டில் நம்முடைய ராஜாங்கத்துக்குன்னு தர வேண்டிய பணம் மத்திய ராஜாங்கத்தில் இருக்குது. நம்ம பண்ணின நம்ம கொடுத்துருக்கிற டாக்ஸ் ரெவென்யூனால. அதுபோல் பாண்டியதேசத்து மக்கள் பண்ணின புண்ணியத்தினால பாண்டியதேசத்து மக்களுக்கு தேவையான பணம் என்பது மேருமலையில் இருக்குது. நம்முடைய புண்ணிய பலன் இருக்குங்க, பண வடிவமாக இருக்குது. அதை வாங்கிட்டு வரலாம் எப்போ வேணாலும். அதை நீ போய் வாங்கிட்டு வா. நீ போகும்போது அந்த மேருமலையானது நீ கூப்பிட்ட உடனே வராது, பாராமுகமாக இருக்கும். அப்போ இந்த செண்டாலை அடித்து அதை வரவழைச்சு நீ வேண்டிய பணத்தை எடுத்துகிட்டு வரலாம் என்று சொல்லி அந்த சித்தர் சொல்கிறார். உடனே உக்ரன் வந்து புறப்படுகின்றான், யாத்திரை புறப்படுகின்றான். புறப்பட்டு சைன்யங்களை அழிச்சுட்டு தேரில் வேகமாக பறந்து அவர் போகிறார். போகும்பொழுது இந்த பூமியை கடந்து போகிறார். வடக்கு இருக்கிற சோழ தேசம், அப்புறம் கன்னடம், அப்புறம் மாளவம், இப்போ இந்த காசிக்கரை, அப்படி எல்லா விதமான தேசங்கள், ரஜபுத்திரம், காங்கேயம், அந்த வங்கம், அங்கம், மாகதம் போன்ற எல்லா தேசங்களையும் கடந்து போனால் ஹிமாலயம் வருது. ஹிமாலயம் என்பது ஒரு பெரிய மேற்கேந்து கிழக்க போகிற ஒரு செயின் மாதிரி இருக்கிற ஒரு மலை முடிச்சு. அதை தாண்டி போகிறார், கைலாச பர்வதம் வரையும் போகிறார். அதையும் தாண்டி போகிறது பிரபஞ்சம்ங்கிறது அதுக்கு மேலே போயிட்டே இருக்குது. இந்த பூமியானது அதுக்கு மேலே இருக்குது. இந்த பூமி எப்படி பல வருஷங்களாக இருக்குது, அதில் பாரத வருஷங்கிறது நவ கண்டங்களாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறார். எப்படி போகிறாருன்னா, பாரத வருஷம் மட்டும் 9 கண்டமாக இருக்குது, காண்டினெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு கேட்டால், வடக்க ஒரு விதேகம், தெற்க ஒரு விதேகம், கிழக்க ஒரு விதேகம், மேற்க ஒரு விதேகம், வடக்க ஒரு ரேவதம், தெற்க ஒரு ரேவதம், வடக்க ஒரு பரதம், தெற்க ஒரு பரதம், இது எல்லாத்துக்கும் நடுப்புற மத்தியமம்னு ஒரு கண்டம். இந்த 9 சேர்த்து நாவலன் தீவுன்னு பேர். இதான் பாரத வருஷம்னு சொல்கிற நவ கண்டமான பாரத வருஷம். இதை கடந்து போகிறார் தேரில். போனால் அதுக்கப்புறம் பொன் இமயம் வருது. இந்த அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், பசுபதிநாத் இதெல்லாம் இருக்கிற ஹிமாலயம், பொன்மயமான இமயம். அதை கடந்து போகிறார். போனால் அங்கே கிம்புருஷ கண்டம்னு வருது. அங்கே தான் கைலாசாதிகள்லாம் இருக்குது. கிம்புருஷ கண்டத்தை தாண்டி போகிறார், ஹேமகூட்டம் அப்படிங்கிற மலை வருது. அதை தாண்டி போகிறார், ஹரிவருஷம் அப்படிங்கிற வருஷம் வருது. அதான் ரஷ்யா, சைபீரியா இதெல்லாம் பார்க்குறோம். அதை தாண்டி போகிறார், ரிஷேத வெப்பம் வருது. அங்கே வந்து ஆர்க்டிக் அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது, அங்கே அது வருது. அதை தாண்டி போகிறோன்னே இளா வருஷங்கிற வருஷம் வருது. அதுதான் மேருமலை இருக்கிற இடம். அது என்னென்னா, அந்த வட துருவம்னு சொல்லப்படுற அந்த பனிக்கடல் தான் இளா வருஷம். அந்த அங்கே 6 சூரிய உதயம், 6 சூரிய அஸ்தமனம். 6 பகலாகவே இருக்கும், 6 ராத்திரியாகவே இருக்கும். சூரிய சந்திரர்களாக அந்த மேருமலை சுற்றி வரக்கூடிய இடம் அது இலா வருஷம்ங்கிறது. அது வரையும் இந்த உக்ரகுமாரர் தன்னுடைய தேரை ஒட்டி கொண்டு செல்கின்றார். சென்றால் அங்கே மேருமலையை பார்க்குறார். அந்த மேருமலையை போய் ஸ்தோத்திரம் பண்ணார். முதல்ல எப்பொழுதுமே நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நாம் யாராத்துக்கு போயிருக்கோமோ அவள்கிட்ட நாம் அடங்கி நடக்கணும். அதனால் உக்ரகுமாரர் என்ன பண்ணார், முதல்ல மேருமலையை ஸ்தோத்திரம் பண்ணார். வரைகளுக்கு அரசே, எந்த கைவரி சிலையே, என் பெருமானுடைய கையில் இருக்கிற வில்லே, பாரின் கலைகனே, இந்த பூமிக்கு எப்போ துக்கம் வந்தாலும் அதை போக்குகின்ற பெருமானே, சுடர்களும் கோள்களும் தழுவிச் சூழும் தெய்வத மலையே, சூரிய சந்திரர்களும் ஏனைய கிரகங்களும் உன்னை சுற்றி சுற்றி பிரதட்சிணம் பண்ணுறா, அப்படிப்பட்ட பாக்கியம் கொண்ட தெய்வீகமான மலை நீ என்று எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறார். ஆனால் காது கேட்காதவனை போல அந்த மேருமலையானது சும்மா இருக்கு. உடனே என்ன பண்ணுறார், சுவாமி தனக்கு கொடுக்குற செண்டுனால அந்த மேருமலையை அடித்தார். அடித்த உடனே அந்த மேருமலையானது அசைந்தது. பொன்னாலாகிய ஒரு பந்து உதிர்ந்ததை போல அதனுடைய சிகரங்கள் எல்லாம் பொடி பொடியாகின. மேருமலை அழிந்து விட்டதோ என்று சூரியத்தர்கள்லாம் துக்கித்தார்கள், நின்று போனார்கள். உலகமே வந்து என்னாச்சு, மேரு உலகத்திற்கு ஆணி போல இருக்கு. அது அசைந்த உடனே பூமியே அசைந்தது, எல்லா இடத்துலையும் பூகம்பம் உண்டான போல ஆச்சு. உடனே ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு தான், மேரு தன்னுடைய தவறை உணர்ந்து உடனே ஓடி வந்தார். ஓடி வந்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மேருவுக்கு மலை வடிவமாக வடிவம் உண்டு, மேருவுக்கு தேவதா ரூபமான ரூபமும் உண்டு. மேரு தன்னுடைய திவ்ய ரூபத்தோடு வந்து என்ன பண்ணார், உக்ரகுமாரனை வணங்கி நான் வருவதற்கு நேரமாகிவிட்டது, என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். உக்ரகுமாரை கேட்குறார், நீ ஏன் நான் கூப்பிட்ட உடனே வரல, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறார், நான் அன்றாடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரில் தரிசனம் பண்ணுவேன், அன்றாடம் நான் சிவபூஜை பண்ணுவேன், அந்த நியமம் இன்னைக்கு லேட்டாகிடுத்து. ஏன் லேட்டாகிடுதுன்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் ஆத்துக்காரியோடு கூட. அப்போ சொல்கிறார், இதெல்லாம் ஒரு தர்மம் நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நாமெல்லாம் எத்தனை தான் ஆத்துக்காரி பிரியமாக இருந்தாலும் ரொம்ப நேரம் அவரோட தூங்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அனுஷாணத்துக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் ஒழுங்காக எழுந்திருக்கணும். நம்முடைய அனுஷாணங்களை காலத்தில் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு தப்பு தண்டா வராமல் இருக்கும். அப்போ தான் நம்ம தர்மத்தை காப்பாற்றிக்க முடியும். அப்போ நமக்கு நாமே வந்து என்ன பண்ணணும், முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ புராணம் என்ன சொல்கிறது, பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தவறு இழைப்பார்கள் என்பதனால நாம் அந்த தவறை இழைக்காமல் இருந்தால் அவர்களினும் பெரிய மனிதர்களாக ஆகலாம். இந்திரன் சந்திரன் விஷ்ணு போன்ற பெரியவர்களும் ஒரு தப்பை பண்ணுறா, அந்த தப்பை நாம் ஜாகிரதையாக இருந்து பண்ணாமல் நம்மளை காப்பாற்றினுட்டோம்னா, முறை தவிர நடக்காமல் விதிவத்தாக நம்ம நடந்துட்டோம்னா நம்ம அவளை விட உயர்ந்த ஸ்தானத்தை அடையலாம் என்பதுக்காக தான் புராணமெல்லாம் இருக்கு. அப்போ அவர் சொன்னார், நீ என்னை அடித்ததுனால எனக்கு அந்த பாவம் போச்சு. தப்பு பண்ணினவன் தகுந்தோர் கையால் தண்டனையை விரும்பணும். நம்மளை அப்பா தண்டிச்சிடக்கூடாது, அம்மா தண்டிச்சிடக்கூடாது, ஆச்சாரியன் தண்டனை கொடுத்துருக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம பண்ணின தப்புக்கு நாமளே அவள்கிட்ட போய் சொல்லி என்னை தண்டிச்சிடுங்கோ. பண்ணின தப்பை உடனே தண்டனை கிடச்சிடுத்துனா என்ன ஆகும், அது வந்து வளராமல் இருக்கும். ஒரு சின்ன விஷ வித்தை போடுறோம், அது முளைச்ச உடனே பிடுங்கிட்டோம் அப்படின்னா ஆபத்தில்லை, அதை அப்போ கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா விஷ விருட்சமாகிடும். ஆகவே பண்ணுற பாவத்துக்கோ ஒரு தோஷத்துக்கோ உடனே பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அது சாதுக்கள் கையால் தண்டனை கிடைச்சா ரொம்ப நல்லது. ஆகவே உன் கையினால் எனக்கு அடி கிடைத்து திருவடி பிழைத்த தீங்கும் தீர்த்தனை, பகவானை மறந்து ஆத்துக்காரி கூட படுத்துட்டு இருந்தேன் அந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றிட்டேன். அதனால தான் என்றைக்குமே ஆசிரமோக்த பிரம்மச்சரியம்னு நம்முடைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. திருமணமானவனுக்கும் பிரம்மச்சரியம் உண்டு, அந்த விதிகளை மீறக்கூடாது. மகாத்மா காந்தி தன் வாயினால் ஒத்துண்டு சொல்கிறார், சத்திய சோதனையில் சொல்கிறார், பிரம்மச்சரியங்கிறது எல்லாரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டியது, மனசை அடக்கணும், இந்திரியங்களை நிகரம் பண்ணணும், இஷ்டப்படி வாழக்கூடாது என்பதை எனக்கு கடவுள் உணர்த்தினார். எப்படி உணர்த்தினார்னா, எங்கள் அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது நான் என் வீட்டுக்காரோடு இருந்தேன். உண்மையை சொல்கிறார் அவர், யாரும் உண்மையை சொல்ல மாட்டார்கள். அவர் உண்மையை சொல்கிறதுனால தான் அவர் மா மனிதர். அவர் உண்மையை சொல்கிறது நமக்கெல்லாம் உபகாரமாக இருக்குது. அப்பா உயிருக்கு போராடின்னு இருக்கார், நான் பாட்டுக்கு இங்கே தூங்கின்னு இருக்கேன். அதனால் மனிதன் முறையாக தன்னுடைய மனதை அடக்கி பழக வேண்டும் என்பதை எனக்கு இறைவன் உணர்த்தினார் என்று சொன்ன உடனே மேரு என்ன சொன்னது, அப்பா இந்த மலையினுடைய இந்த குகையில் பொன்மயமான ஒரு பாறை இதை மூடியிருக்கு, நீ தொட்டால் அது திறந்துக்கும், உள்ளுக்குள்ளே அநேகமான சொர்ணமும் பலவிதமான வந்து ரத்தனங்களும் பலவிதமான ஏனைய செல்வங்களும் தனங்களும் திரவியங்களும் தானியங்களும் எல்லாம் இருக்கு, நீ எவ்வளோ வேணுனாலும் அமோகமாக இருக்கிறத நீ உன் இஷ்டப்படி எடுத்துக்கலாம், உன்னுடைய புண்ணியத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ அதுபோல் இந்த தனத்துக்கும் எல்லை இல்லை, வேண்டியதெல்லாம் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தார். அது வந்து ஒரு இனிமையான மாமர நிழலில் அந்த பாறை இருக்குது, அது உக்ரகுமாரன் தொட்டவுடன் அது திறக்கிறது. அந்த திரவியங்களெல்லாம் அவர் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு தன்னுடைய சைன்யத்தினுடைய மூட்டை கட்டி சைன்யத்தின் மேலே வைத்து அவர் மீண்டும் மதுரைக்கு கொண்டு வரார். கொண்டு வந்தால் மக்களுக்கு அத்தனையும் பிரித்து கொடுக்குறாராம். அத்தனை பேரையும், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை பேருக்கும் பென்ஷன், எல்லாருக்கும் அந்த திரவியத்தை பிரித்து கொடுத்து எல்லாரும் திருவள்ளுவர் நாயனார் திருக்குறளில் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதன்படி இந்த திரவியத்தை செலவழிங்கோ அப்படின்னு உக்ரகுமாரர் சொன்னார். அப்படி வள்ளுவர் நாயனார் என்ன சொல்லியிருக்கிறார் திருக்குறளில், ஒருவன் 6 ரூபாய் சம்பாதிச்சான்னா 1 ரூபாய் பித்திருக்களுக்கும் 1 ரூபாய் ஆத்மார்த்த சுவாமி அந்த சுவாமியை பூஜை பண்ணுறதுக்கும் 1 ரூபாய் தன் வீட்டுக்கு அறிவிக்காது வருகின்ற விருந்தினர்களுக்கும் 1 ரூபாய் தன்னை நம்பியிருக்கிற பிராதாக்கள் அந்த சகோதரிகள் போன்ற சுற்றத்தாருக்கும் 1 ரூபாய் தான் தன் பத்னி தன் குடும்பத்துக்கும் செலவழிச்சுண்டு மீதி 1 ரூபாவை ராஜாவுக்கு தரணும் வரியா. இதுதான் அவர் போட்டிருக்கிற சட்டம். ஒருவன் 6 ரூபாய் சம்பாதிச்சார். இவ்வாறு அந்த ராஜாங்கமானது வைதிக நெறியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது வீரபாண்டியனுக்கு முடிசூட்டினார் உக்ரகுமார பாண்டியர். சூட்டிவிட்டு பரமேஸ்வருடைய திருவடியில் 2.5 கலந்தார் உக்ரகுமாரர். நவநிர திசிய பூரண இன்ப ஞான நொக்கருளிய மதுரை சிவனடி நிழலில் பிளப்பர பழைய தேசொடு நிறைந்து விற்றிருந்தான் என்று சொன்னார். என்னென்ன, நவம் என்றால் எப்பொழுதும் புதிதாகவே இருக்கின்ற இன்பம். சிவானந்தம் என்பது நேற்று போல் இன்று இருக்காது, புதுசு புதுசாக தெரியும், நவநவமாக இருக்கும். நவமாய செஞ்சுடர் அப்படிங்கிறார் திருவாசகத்தில். நிரதிசயம், அதை விட மேலான சுகம் கிடையாது, பெருமானுடைய போகத்தை விட மேலான போகம் கிடையாது. அது பூரணம், முழுமையாக இருக்கும், அதுக்கு வெளியில் பாக்கியாக ஒன்று இருக்காது, இன்ப வடிவமாக இருக்கும். அந்த இன்பத்தை அருளுகின்ற ஞான நோக்கத்தினை கொடுத்த அந்த சொக்கநாத பெருமான் இருக்கிறானே, அந்த மதுரை சொக்கனுடைய நிழலிலே, திருவடி நிழலிலே பிளப்பர என்றால் வேறுபாடு இன்றி, சிறு கேப் கூட இல்லாமல், ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் கூட இல்லாமல், மயிரிழை வேறுபாடும் இல்லாமல், சுத்த அத்வைத்தமாக அப்படி இவர் போய் கலந்தார். எப்படி கலந்தார்னா, பழைய தேசோடு முன்னாடி எப்படி முருகப்பெருமானாக இருந்தாரோ அப்படியே பழைய தேஜஸோட. உக்ரகுமாரனா போய் சேரலை, உக்ரகுமாரன்கிற வியக்தியை விட்டுட்டு சோமாஸ்கந்த மூர்த்தமாகவே அவர் போய் சேர்ந்துட்டார். பழைய தேசோடு தேஜஸ்னா தேஜஸ் நிறைந்து விற்றிருந்தான். ஆகவே இந்த சொக்கலிங்கம் என்பது சோமாஸ்கந்த மூர்த்தமே என்பதை இங்கே சொல்கிறார். சொக்கநாதர்ங்கிறவர் யார், சோமாஸ்கந்தரே சொக்கநாதர் அப்படிங்கிறார். அந்த உக்ரகுமாரருடைய குமாரனாகின்ற வீரபாண்டியன் ஆட்சி பண்ணி கொண்டு வருகின்ற நாட்களில் ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்தது. திரும்பவும் உலகத்தை பண்டு போல சுவாமி சிருஷ்டி பண்ணுறார். சிருஷ்டி பண்ண அந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட போது நித்திய சூரியனாக இருக்கிற அந்த ரிஷிகள்லாம் முக்தி நிலையில் இருக்கிறவள்லாம் அவளுக்கும் வந்து மறைப்புன்னு ஒன்று உண்டு. சுவாமிகிட்ட இருக்கிற திரோபாவ சக்தி இருக்கு, அது முக்தி நிலையில் இருக்கிற ஜீவர்களையும் மறைக்கும். அவளுக்கு அந்த மறைப்பு ஏற்பட்டு என்ன பண்ணால், அவள்லாம் நைமிசாரணியத்தில் இருக்கிற அந்த ரிஷிகள்லாம் வேதங்களை கற்றிருந்தாலும் கூட வேதங்களுடைய அர்த்தம் அவளுக்கு ஸ்பஷ்டமாக மனசில் ஸ்புரிக்கலை. வேதத்தினுடைய உண்மையான பொருள் என்ன என்று அறியாதவர்கள் மயங்கினார்கள். சிருஷ்டியில் பிரணவமும் வேதங்களும் பகவானுடைய வாக்கில் உதித்து விட்டன. அந்த உதித்த அந்த வேதங்களை பகவான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுற பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிட்டார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்று பிரம்மாவை படைத்து அவருக்கு வேதங்களை உபதேசம் பண்ணி வேதங்களை கொண்டு இந்த உலகத்தை படைப்பாயாகனு சொல்லிட்டார். அவர் படைச்சுட்டார். அந்த அத்தியன கிரமத்தில் வேதங்கள் வந்துவிட்டன. பிராமணனெலாம் வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கா புதுசாக உண்டான உலகத்தில், ஆனால் அவளுக்கு வேதத்தினுடைய அர்த்தம் தெரியல, அர்த்தம் தெரியாமல் வேதத்தை தெரிஞ்சு வச்சுருக்கா. நாம் படிக்கிற பாட்டை அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சாஸ்திரம் விரும்புறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். பாக்யவான்னா யாருன்னு சொன்னால், நம்ம படிக்கிற மந்திரத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும், அவன்தான் பாக்யவான். செல்வர்னா பாக்யவான் அர்த்தம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். வேதத்தை வெண்ண கிளி போல சொன்னா போறாது, அதனுடைய ரகசிய மத்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் என்று விரும்பி அவ வந்து மனசு தவிக்கிறா. அப்ப உத்தம புண்ணியம் கொண்ட ஹர பக்தர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இங்க வர்றார். அவர் வந்து சொன்னார், உங்களுடைய சிரமம் எனக்கு புரியறது, மறையின் பொருளே அந்த பொருளை உரைக்க வல்லது. வேதத்தின் பொருளை யார் சொல்லணும்னா, யார் சுயம் வேதத்துக்கு பொருளா இருக்கிறாரோ அந்த பகவானால் தான் வேதத்தினுடைய பொருளை சொல்ல முடியும். எப்படி தான் எரிகின்ற ஒரு விளக்குத்தான் இன்னொரு திரியில விளக்க ஏற்ற முடியும், அதுபோல வேத ரகசியம் என்பது வேதத்தின் சாரம் என்பது வேதத்தை படைத்த பகவானே. ஆகவே அவர் தன்னையே காட்டினால் ஒழிய, ஒரு நெருப்பு சுட்டாதான் நெருப்பை நம்ம புரிஞ்சிக்க முடியும், தேன் திதிச்சாதான் தேன் புரிஞ்சிக்க முடியும். இப்போ வேதார்த்தம் என்பது சுவாமியே தான், அப்போ அவர் நேரில் வந்தால் தான் இது வேத பொருள் என்று அறிய முடியும். ஆகவே வேதத்தின் உண்மையான பொருள் என்பது சிவானுபூதி தான், சிவ சாட்சாத்காரம் தான் வேதத்தின் உண்மையான பொருள். அதுக்கு பரஞ்ஞானம்னு பேர். அதுக்கு உதவி பண்ணுறது அபரஞானம். அந்த அபரஞானம் கூட குருமுகமாக ஒருவன் வேதத்தினுடைய பிள்ளை அறியும் பொழுது சிவ கிருபை இருந்தால்தான் அபரஞானமும் தோஷம் இல்லாமல் சரியாக உணரப்படும். அபரஞானம் என்பது என்னன்னா, வேதத்தினுடைய நாயகன் சாட்சாத் பரமேஸ்வரன் தான், வேத விழுப்புரள் அவன், இந்த வேதம் அவனை பூஜை பண்ணுறது தான் விதிக்கிறது, இந்த வேதத்தை கொண்டு அவனை திருப்தி பண்ணணும் என்று சொல்லி ஒருவன் அந்த பகவானை திருப்தி பண்ணணுங்கிறது தான் அபரஞானம். அந்த பகவானுக்கு திருப்தி ஏற்பட்டு அவன் பண்ணுற கிருப்பையினால் வருது பரஞானம். அப்படி இந்த ரெண்டு வித ஞானங்களும் பகவானுடைய கிருப்பையை அவலம்பிச்சிருக்கின்றன, அதாவது சுவாமியினுடைய கருணையை எதிர்பார்த்திருக்கின்றனவே தவிர இன்னொரு சாதனத்தினால, இன்னொரு உபாயத்தினால, இன்னொரு கருவியினால, இன்னொரு வழியில் வேதத்தின் பொருளை அறிய முடியாது என்று சொன்ன உடனே அந்த பகவானை எப்படி வந்து அவனுடைய கருணையை அடைவதுன்னு கேட்டோடனே, அவனுடைய கருணையை தவத்தினாலும் தரிசனத்தினாலும் அடையலாம். அப்போ தவத்தினால் எப்பொருளும் அடையலாகும். தவம் வந்து பண்ணிகிட்டே இருக்கும், தவம் சீக்கிரமாக வந்து பலிக்க வேண்டுமே என்று சொன்னால் தவம் ஒரு புண்ணிய தலத்தில் சீக்கிரமாக பலிக்கும். அப்பொழுது புண்ணிய தலங்களிலேயே உயர்ந்த ஒரு புண்ணிய தலத்திலே தவம் என்பது ஏனைய தலங்களை விட அதிசீக்கிரமாக பலிக்கும். நமக்கு என்ன ஆகணும், வேதத்தின் பொருளை ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும். வேதத்தின் பொருளை அட்லீஸ்ட்டு சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும், அவசரமாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. அப்படின்னா மதுரைக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அரபக்தர் சொல்கிறார். யார்கிட்ட? கண்வர், கர்கர் போன்ற ரிஷிகள்கிட்ட. நீங்கள் தவம் பண்ணி வேத பொருளை தெரிஞ்சுக்க போகிறீங்க சுவாமி கிருப்பினால, இந்த தபசை ஏனைய ஸ்தலங்களில் பண்ணினா உங்களுக்கு லேட்டாகும், மதுரையில் பண்ணால் சீக்கிரமாக கிடச்சிடும் பலன். ஆகவே எல்லாரும் மதுரைக்கு போகலாம் வாங்கோ என்று அந்த ஹரபக்தர் மதுரைக்கு அழிச்சுன்னு வர்றார். மதுரைக்கு வந்த உடனே ஆதி சொக்கநாத பெருமானுடைய லிங்கத்தை தரிசனம் பண்ணி அவள்லாம் வந்து பரமானந்தத்தை அடைகிறா. பெருமானே, மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திலே மன்ன வேண்டும் என்று அவர்கள் கேட்ட உடனே பெருமான் வந்து தட்சிணாமூர்த்தமாக அந்த லிங்கத்திலிருந்து வெளியில் வரார், ஆவிர்வாகம் வரார். எப்படி அந்த ஆதி கைலாசத்தில் ஆதி கல்லால வடவிருஷம் இருக்கே அதன் கீழே சுவாமி இருந்தாரோ அதை போலவே இந்த சுக்கநாத பெருமானுடைய அந்த கருவறை விமானத்தினுடைய தெற்க அந்த தட்சிணாமூர்த்தியுடைய கோஷத்தில் பெருமானானவர் ஸ்தானம் கொள்ள போகிறார். அதுக்கு முன்னாடி பெருமான் அந்த லிங்கத்திலேருந்து வெளியில் வரார், கைலாசத்திலேருந்து வந்த மாதிரியே. எப்படி வரார்? ஹேமாச்சலதட்டே ரம்யே சித்த கிண்ணர சேவிதே விவித துருமசாகாபிகி சர்வதோ வாரி தாதபே. ஹிமாலயத்தில் முனிவர்கள் சூழ்ந்திருக்க ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல பரஸ்பர வினிர்முக்த மாத்சரிய மிருக சேவித்தே, புலியும் மானும் ஒரே துறையில் நீரருந்துவதும், சிங்கமும் யானையும் கைகோத்து கொண்டு செல்வதும், பாம்பிற்கு வெயிலுக்கு குடைபிடிப்பதற்கு கருடன் வந்து பறந்து அருகிலே வருவதும், அங்கிருக்கின்ற தட்சிணாமூர்த்தியுடைய சந்நிதியில் அவர் சொல்லாது சொன்னதை நினையாது நினைந்து அறிந்த அந்த இன்பத்திலே கருணையான அந்த கண்ணீர் மழையினை ரிஷிகளெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்ணீர் உப்பு கரிக்காது, அது வந்து இனிப்பாக இருக்குன்னு சொல்லி பூமிக்கே வராமல் ஆகாசத்தில் பறந்து கொண்டே இருக்கிற சாதக பட்சிகள்லாம் அந்த கண்ணீரை பெருகி உயிர் வாழ்கின்றன. இப்படிப்பட்ட ஆச்சரியமான கைலாயம் அந்த கைலாயத்தில் இருக்கிற பெருமான் அதே திருவுருவத்தோடு கூட இங்கே சொக்கநாத பெருமானுடைய லிங்கத்திலிருந்து வெளியில் வந்தார். இடது கையில் வேத புஸ்தகம், வலது கையில் சின்முத்ரை, இன்னொரு கையில் வந்து நாகம் டமரு, ஒரு கையில் அக்னி, அவருடைய ஆனந்தமான ஜட்டாபாரம், அந்த எல்லையில்லா ஜட்டாபாரத்தில் கங்கை ஒலிச்சுட்டுருக்கா பிரணவாகரமாக ஓம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளே அந்த கங்கைக்கு லைட்டு போட்டால் மாதிரி ஒரு ஒற்றை கீற்று சந்திரன், அது பார்க்குறதுக்கு மெல்லிசாக இருக்கே தவிர அதுலேருந்து பிரகாசம் நிறையா வருது, எல்இடி லைட் மாதிரி என்ன அப்படி இருக்கிற அந்த ஜடாபாரத்தில் கூட 100 கோடி பூரண சந்திரர்கள் ஒரு காலத்தில் உதித்தது போல வெள்ள வெளேர்னு பால் ஒழுகுகின்ற முகம், தென்னன் பெருந்துரையானுடைய முகம், துண்டப்பிரையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் கோலமா உறுதியான் கண்டங்கரியான் செம்மேனியான் விண்ணிற்றான் அண்ட முதலாயினான் என்று நம்முடைய குருநாதர் திருவாதிரிகளுக்கு திருப்பெருந்துறையிலே பெருமான் எவ்வாறு காட்சியளித்தானோ அவ்வாறு இந்த முனிவர்களுக்கு இங்கு மதுரையில் காட்சியளிக்கிறார். காட்சியளித்து அந்த முனிவர்களை வந்து வாழ்த்தி சுவாமி தன் வாயினாலேயே வேதத்தினுடைய பொருளை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, வேதம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால், வேதம் எங்கிட்டேருந்தே உண்டாச்சு, என்னுடைய இந்த சொக்கநாத லிங்கம் இருக்கே இது பிரணவாகாரமானது, இது அகார உகார மகார நாதபிந்து வடிவமானது, இது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்னு சொல்லப்படுற பிரணவாகாரமானது இந்த லிங்கம். இந்த லிங்கத்தினுடைய ஒரு பாகம் இருக்கே அது வந்து பிரம்ம பாகம், இன்னொரு பாகம் விஷ்ணு பாகம், இன்னொரு பாகம் ருத்ர பாகம். அந்த பிரம்ம பாகமாக அகாரம் இருக்கு, அது பூமிக்குள்ளே இருக்கு, அதுலேருந்து 24 ஆன்ம தத்துவங்கள் உண்டாயின. உகாரமாக இருக்கிற அந்த விஷ்ணு பாகம் இருக்கே அது ஆவுடையாருக்குள்ளே மறைஞ்சிருக்கு, அதுலேருந்து 7 வித்யா தத்துவங்கள் உண்டாகின. இந்த ருத்ர பாகம் இருக்கே அதுலேருந்து 5 சிவ தத்துவங்கள் உண்டாகின. இதில் இந்த ஆன்ம தத்துவங்கள் ஒரு மனுஷனுக்கு அஜ்ஞானத்தை மட்டுமே செய்யும், மயக்கத்தை மட்டுமே செய்யும். வித்யா தத்துவங்கள் மிஸ்ர தத்துவங்கள் ஒருத்தனுக்கு அறிவையும் செய்யும், அறியாமையும் செய்யும். ஆனால் சிவ தத்துவங்கள் ஒருத்தனுக்கு அறியாமையை செய்ய மாட்டா, அறிவினை மட்டுமே செய்யும். இதற்கு மேலே நாதபிந்துக்கள் இருக்கின்றன. இந்த சதாசிவ மூர்த்தம் இருக்கே இதான் சர்வ பிரபஞ்சாக்காரமாக இந்த மாயையை அதிஷ்டித்து தத்துவமயமாக இருக்கிற பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணும்பொழுது அந்த பிரபஞ்சத்தில் அர்த்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுற மாதிரியே சப்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதற்கு முதல்ல பிரணவம்ங்கிற ஒலியை சிருஷ்டி பண்ணினது. அந்த பிரணவம்ங்கிறது எனக்கு ஒரு சரீரம், சொக்கநாதனுக்கு ஒரு சரீரம், மந்திரமயமான ஒரு ரூபம், மந்திர சரீரம். அந்த பிரணவத்திலேருந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சமவேதம், அதர்வ வேதங்கள் உண்டாகின. அதர்வ வேதம் ரிக்வேதம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால், தத்புருஷ முகத்திலேருந்து 21 சாகைகளோடு கூட ரிக்வேதம் உண்டாச்சு. அகோர முகம், தெற்கு நோக்கி அகோர முகத்திலிருந்து 100 சாகைகளோடு கூட யஜுர்வேதம் உண்டாயிற்று. வாமதேவம்ங்கிற வடக்கு முகத்திலிருந்து 1000 சாகைகளோடு கூட சாமவேதம் உண்டாயிற்று. சத்யோஜாதம்ங்கிற மேற்கு முகத்திலிருந்து 9 சாகைகளோடு கூட அதர்வேதம் உண்டாயிற்று. ஈசானம்ங்கிற வடகிழக்கு முகம் இருக்கே மத்திய முகம், அந்த முகத்திலிருந்து 28 சைவ ஆகமங்கள் உண்டாயின. இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஆகமம்னு பேர். வேதம் ஆகமம் ரெண்டுக்கும் சேர்த்து ஆகமம் என்று பெயர். இதை இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கும் திரும்பவும் லயம் பண்ணிக்கிறதுக்கும் சிருஷ்டிக்கப்படுற உயிர்கள் என்னை வந்து அடையிறதுக்கும் கருவியாக படைத்திருக்கின்றேன். ஆகவே படைத்தவனே இந்த மூல கிரந்தத்தினுடைய பொருள் என்பதை உணர்வது தான் வேதத்தின் பொருள். இந்த வேதங்களை யார் படைத்தாரோ அந்த பெருமான் தான் வேதத்தின் பொருள் என்று உணர்வது வேதத்தின் உண்மையான பொருள். ஆனால் இந்த நிலை என்பது யாருக்கு கிடைக்கும்? அனந்த ஜென்மாக்களில் புண்ணியம் பண்ணி, அனுஷ்டானங்கள் பண்ணி, குருவினுடைய பாதாரவிந்தத்தில் பக்தி பண்ணி முறையாக வந்தவர்களுக்குத்தான் இந்த உண்மை தோன்றும். மற்றவர்களுக்கு புத்தியை மயக்க அடிச்சுட்டே இருக்கும். இந்த பொருள் மறைபொருளாகவே இருக்கும். அதனால்தான் மறையின் பொருள் மறைபொருளாக இருக்கின்றது. வேதம் எப்பொழுதுமே தகுந்தவனுக்குத்தான் வந்து தன்னுடைய உண்மையை சொல்லும். இப்போ சில சினிமா இருக்குது, ஏன்னு போட்டிருப்பான் அடல்ட்ஸ் ஒன்லின்னு. அது யாருக்கு புரியும்? தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அதே போல் வேதம் என்பது எவன் அதிகாரியோ அவனுக்கு மட்டும்தான் உண்மை பொருளை சொல்லும். மற்றவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருளை சொல்லி பிரவிருத்தியில் ஈடுபடுத்தும். அதனால தான் வேதம் பொது. வேதத்தை கொண்டே உலகம் படைக்கப்பட்டிருக்குங்கிறதுனால வேதம் எல்லோருக்கும் பொது. பொது என்பது அதுக்கு இழிவில்லை, அதுக்கு சிறப்பு, அது கௌரவம். என்ன காரணம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சாமானும் இருக்குது. ஏன்னா நுகர்வோர்கள் பலவிதம். ஆனால் சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு எல்லா விதம் நுகர்வுகளும் வருவார்களா? பரமேஸ்வருடைய கிருப்பையை யார் எதிர்பார்க்கிறாளோ அவா மட்டும்தான் மீனாட்சி கோயிலுக்கு வருவா. உலகத்திற்கு அத்தனை மக்களுமா மீனாட்சி கோயிலுக்கு வருவா? வரமாட்டான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறவா அத்தனை பேரும் மீனாட்சி கோயிலுக்கு வரமாட்டான். நம்முடைய வேதத்தில் கிறிஸ்தவர்களுக்கு தேவையானதும் இருக்குது, முஸ்லீம்களுக்கு தேவையானதும் இருக்குது, ஜைனர்களுக்கு தேவையானதும் இருக்குது. என்ன காரணம்னா, இந்த வேதத்தை கொண்டு தான் சுக்கராதர் உலகத்தை படைச்சிருக்கா இருக்கும்போது அவர் படைத்த உலகத்தில் தானே எல்லோரும் இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் வேண்டியது இருக்கணுமா இல்லையா? அப்போ அதனுடைய ரகசியம் என்பது என்னன்னு கேட்டால், ஒரு சாத்துக்குடி இருக்குது. சாத்துக்குடி என்பது அதனுடைய பச்சைத்தோல், அது உள்ளுக்குள்ளுக்கிற வெள்ளத்தோல், அதுக்குள்ள இருக்கிற சொலை, அந்த சொலைய முடிந்துருக்கிற ஒரு மைன்யூட்டான தோல், கிளாஸ் தோல், சொலைக்குள்ளே இருக்கிற கொட்டை, சொலையில் இருக்கிற முத்து, எல்லாமே சாத்துக்குடி தான். ஆனால் ஒரு சாத்துக்குடியுடைய ரசம், சாரத்தை தெரிந்து கொள்வன் அவன் என்ன பண்ணுறான், சாத்துக்குடியை தோல் உரித்து அதை வந்து ஜூஸ் பண்ணி கொட்டையை வடிகட்டி குடிக்கிறான். அதை போல் தெரிஞ்சுக்கிறவன் தான் வேதத்தை தெரிஞ்சுக்கிறவன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் வேதத்தை தெரிஞ்சினவன் இல்லை. சாத்துக்குடியை ஜூஸை பருகக்கூடிய நிலையில் இருந்து சாத்துக்குடியை தெரிஞ்சிக்க வேண்டியது அதனுடைய ஜூஸ், அனுபவிக்க வேண்டியது அதனுடைய ஜூஸ் என்று தெரிந்து கொள்வன் வேத விழுப்புரை அறிகின்றான். அதற்கு சக்தி நிபாத்தம் வேண்டும். வேதத்தினுடைய அந்த ரசத்தை தெரிஞ்சு கொள்வதற்கும் ரகசியத்தை தெரிஞ்சு கொள்வதற்கும் ஒருவனுக்கு சிவ கிருப்பை வேண்டும். அப்படி சக்தி நிபாதம் யாருக்கு இருக்கோ அவன் வேதார்த்தத்தை தெரிந்து கொள்கிறான். அது வேதத்தின் துறைபோகிய தெளிவாகிய சித்தாந்தம். அதுவும் வேதத்தில் இருக்கு, அது வேதத்தில் இல்லாமல் இல்லை. இத்தனை சித்தாந்தமும் வேதத்தில் இருக்கின்றது. சூக்ஷ்மமாக இருக்கு, ரகசியமாக இருக்கு. ஆன்ம தத்துவங்கள்லாம் பிரசனோபரிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வித்யா தத்துவங்கள்லாம் ஸ்வேதாசிரத்தில் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவ தத்துவங்கள்லாம் பிருகஜாபால உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா சைவ தத்துவங்களும் சொல்லப்பட்டிருக்கு. பதிவு பசு பாச திரிபதார்த்தங்கள் ஸ்வேதாசிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரியை கிரிய யோகம் ஞானம்ங்கிற 4 பாதங்களும் வேதத்தில் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய எல்லா தத்துவங்களும் ஆகமங்களும் சொல்லப்பட்ட அத்தனையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பஸ்மருத்ராட்சங்கள்லாம் வேதம் ரொம்ப சிறப்பாக சொல்கிறது. வேதம் சிறப்பாக சொன்னதுனால ஆகமம் கூட அவ்வளோ சிறப்பாக சொல்லாமல் வேதத்தில் சொன்னது அப்படியா எடுத்துன்னு கொடுத்து கையில் நேரடியாக எடுத்துன்னு கொடுத்தோம். ஆகவே வேதத்தை விட்டுட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. வேதம் நமக்கு ஆதார ஸ்ருதி, பிறந்த மண், தொப்புள் கொடி, அதனால் அதை அதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. ஆனால் அதை ஒருவன் உண்மையாக எப்படி பயன்படுத்திக் கொள்கிறான்னு சொன்னால், எவனுக்கு பூர்வ புண்ணியத்தினால சிவகிருபை ஏற்பட்டு வேதம் முழுவதும் அவனுக்கு சிவமயமாக தெரிகிறதோ, எங்கு பார்த்தாலும் சிவமாக தெரிகிற மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு ஒரு கண்ணில் அன்புங்கிற அந்த மையை திட்டி கொண்டவனுக்கு அன்புக்கு இலக்கான பொருளே எவ்விடத்தும் தோன்றும். கணவனை பிரிந்திருக்கின்ற கற்புள்ள ஒரு பெண்ணுக்கு எங்கு பார்த்தாலும் கணவனாக தெரியும். எப்போ ஃபோன் அடித்தாலும் ஆத்துக்காரர் தான் ஃபோன் பண்ணான்னு தோணும். எப்போ மெசேஜ் எஸ்எம்எஸ் வந்தாலும் ஆத்துக்காரர் தான் வந்திருக்குன்னு தோணும். அதே போல எல்லா மந்திரங்களும் பகவானை சொல்கிறதுங்கிற எண்ணம் இவனுக்கு வரதோ அவனுக்கு வேத ரகசியம் தெரியும். அது வெவ்வேறு சொல்லலாம், ஆனால் பக்தி இருப்பவனுக்கு தான் அது உண்மையை சொல்லும். அந்த நிலை வரணும். அதை வேதமே சொல்கிறது. அதை சொல்லிவிட்டு நான் பூர்த்தி பண்ணுறேன். ஏன்னா நிறையா சொல்லணும் எனக்கு எண்ணம், ஆனால் வந்து நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது. வேதம் என்ன சொல்கிறதுன்னா, என்னை பார்த்து ஏமாந்து போகாதீங்கோ அப்படிங்கிறது. சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தி சந்தாம்சி சத்வானிச எத் வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவீமி ஓம் இதி. வேதத்தில் பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு டிக்ஷனரியில் பல வேர்ட்ஸ் இருக்குது, ஒரு அகராதியில் பல சப்தங்கள் இருக்கின்றன. ஒரு அகராதி போல வேதம் நமக்கு தேவையானதை எடுத்துப்போம். ஒரு டிக்ஷனரி அகராதி என்பது தானே ஒரு நூலாகாது. ஒரு கணக்கு புஸ்தகம் போல், ஒரு கெமிஸ்ட்ரி புஸ்தகம் போல், ஒரு அக்கௌண்டிங்ஸ் புஸ்தகம் போல இல்லை. இது இதில் எல்லாம் இருக்குது. அதனால் இது நமக்கு தேவைப்படும் போது பயன்படும். இதே மனப்பாடம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம், அப்படி நினைக்காதீங்கோ. அப்படி இல்லை. இது என்னென்னா, பார்ப்பதற்கு இப்படி இருந்தாலும் உண்மையில் வேறு. என்னென்னா, சர்வே வேதா எத்பதம் ஆமனந்தி, எல்லா வேதங்களும் எந்த ஒரு சிவபதத்தையே திரும்பி திரும்பி சொல்கின்றனவோ. விஷ்ணு பதம்னு சொன்னாலும் அது சிவபதம் தான், வேற வாக்கியங்களில் சொன்னாலும் அது சிவபதம் தான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நான் வெவ்வேறு வடிவத்தில் சொன்னாலும் சிவபதத்தை தான் சொல்கிறேன். எல்லா வேதங்களும் ஒரே பதத்தை மீண்டும் மீண்டும் சொல்கின்றன. சந்தாமிசி சர்வானிச எத் வதந்தி தபாமிசி சர்வானிச எத் வதந்தின்னு ஒரு பாடம் இருக்குது. எல்லா தவங்களும் எல்லா சாமகானங்களும் எந்த ஒரு பதத்தையே திரும்பி திரும்பி நேசிக்கின்றனவோ. எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, எந்த ஒரு சிவபத்தை அடைவதற்காக பிரம்மச்சரியம் முதலிய விரதானுஷ்டானங்களை உயிர்கள் மேற்கொள்கின்றனவோ. பிரம்மச்சரியம்னா இந்திரிய நிகிரகம் பண்ணி வேதங்களை கிரகிக்கிற அந்த அத்தியன கிரமத்துக்கு பிரம்மச்சரியம்னு பேர். அப்படி ஒருவன் வேதங்களை கற்கின்றானோ, அதெல்லாம் தத்தே பதம் சங்கிரகண பிரவீமி ஓமிதி, அந்த பெரிய பதத்தை உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன், ஓம் என்று அதுக்கு பெயரிடுகின்றேன் அப்படின்னு வேதம் சொன்னது. இந்த ஓம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, வேதமே அதனுடைய பொருளை சொல்கிறது. இப்போ ஓங்கார பொருளை முருகப்பெருமான் பரமேஸ்வரனுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பரமேஸ்வரனுக்கு முருகப்பெருமான் என்ன ஓங்கார பொருளை உபதேசம் பண்ணார்? சுவாமிக்கு தெரியாதவர் சொன்னாரா? சுவாமிக்கு தெரியாதவர் சொன்னார் நம்ம நினைக்கக்கூடாது. என்ன காரணம்னா, அருள்கிநாதர் அப்படி சொல்லலை. சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவிமீதிலும் பகர்சை குருநாதான்னு சொல்கிறார். இப்போ குருநாதனை குருநாதா என்று ஒருமேல சொல்கிறார். சிஷ்யராக இருக்கிற பரமேஸ்வரனை சிவனார்னு பன்மேல சொல்கிறார். இப்போ சிஷ்யர் பெரியவர்னு அர்த்தம், சிவனார் மனங்குளிர. சரி, என்ன உத்தம சிஷ்யனாக இருந்தாலும் பாடம் படிக்கிற போது அவனுக்கு மனசு வந்து விகாசமாக இருக்காது, மனசு குளிர்ந்திருக்காது. ஆனால் முருகப்பெருமான் ஓங்காரத்தினுடைய பொருளை சொன்னபோது பரமேஸ்வரன் மனம் குளிர்ந்தார்னு சொல்கிறதுனால அவர் சிஷ்யர் போல நடித்தாரே தவிர சிஷ்யர் இல்லை. அவர்கிட்ட சிஷ்யத்துவம் கிடையாது, அவர்கிட்ட சிஷ்யத்துவம் கிடையாது, கௌரவம் தான் இருக்குது. நடித்தார், அதனால தான் ஒழுங்காக அர்த்தத்தை சொல் கேட்டோன்னே மனசு குளிர்ந்தார், சிவனார் மனம் குளிர. சரி, ஒரு மந்திரத்தையோ அதனுடைய அர்த்தத்தையோ உபதேசம் பண்ணும்போது ஒரு தடவை தான் பண்ணுவா, வலது காதல் தான் பண்ணுவா. மந்திரத்தை அதோட அர்த்தத்தோடு தான் உபதேசம் பண்ணணும்னு விதி. மந்திரம் மட்டும் உபதேசம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓங்காரத்து உட்பொருளை ஐயனனுக்கு அருளியவார் அது பெறுவாருங்கிறார். ஓங்காரத்தை மட்டும் உபதேசம் பண்ணல ஆத்மநாதர், ஓங்காரத்து உட்பொருளையும் உபதேசம் பண்ணார் செத்து. அதனால் மந்திரத்தை அர்த்தத்தோடு உபதேசம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது வலது காதல் தான் பண்ணணும், ஒரு தடவை தான் பண்ணணும். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய்தார் அப்படின்னா அர்த்தம், வலது காதல் இவர் என்ன சொன்னாரோ சுவாமி சொன்னார், வலது காதல் என்ன சொல்லியிருப்பார், பகவானே ஓங்கார பொருள் நீர் தான். முருகன் என்ன சொன்னார், ஓங்கார பொருள் நீர் தான், ஓம் என்பது மகாதேவர் தான் என்று சொன்ன உடனே இதை உங்கள் அம்மாவும் கேட்கட்டும் அப்படின்னு இடது கையில் தூக்கிட்டார். இதை நீ சொன்னால் உங்கள் அம்மா ஒத்துப்பா, உங்கள் அம்மாவும் கேட்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் முருகப்பெருமான வலது கையிலேருந்து இடது கைக்கு மாற்றிக்க இரு செவி மீதிலும் பகர்ந்து குருநாதான் சொன்னார் அப்படின்னு இதை கிருபானந்த வாரியர் சொன்னார். அருணகிரிநாதர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி. ஆகவே ஏன் பரமேஸ்வரன் வந்து சிஷ்யனாக வந்தார்னு கேட்டால், உலகத்தில் எல்லா வித்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் ரோல் மாடல் விண்ணாளும் தேவருக்கு மேலாய வேதியன், மண்ணாளும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றவன் இறைவன். அப்ப ஒரு சீடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இறைவன் காட்டாவிட்டால் யார் அறிவார்கள்? ஒரு குருநாதன் எப்படி இருக்கணுங்கிறத சுவாமி தட்சிணாமூர்த்தியா இருந்து காட்டிட்டார். ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் அவர் காட்டணுமா இல்லையா? அதுவும் ஒரு பாடம் தானே, அதுக்காக அவர் சிஷ்யனா வந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப ஓங்கார பொருள் என்பது சுவாமி தான். அந்த வேதமே சொல்றது, இந்த சிவபதத்தை நான் ஓம்னு சொல்றேன். அந்த ஓம் என்பது என்னன்னு கேட்கும்போது, வேதங்கள் ரிக்வேதத்திலேருந்து அதர்வண வேதம் வரையும் நாலா இருக்கு. அந்த நாலு வேதங்கள்னா நாலு வேதங்கள் தனித்தனியா இல்லை, வேதம் அகண்டமா ஒன்னா தான் இருந்தது. அதனுடைய அதான் ஒன்னா இருக்கிற வேதத்தை எல்லாராலையும் அத்தியனம் பண்ண முடியல. அதனால பொயட்ரியா இருக்கிறத ரிக்வேதம்னும், புரோசா இருக்கிறத யஜுர்வேதம்னும், பாடக்கூடிய பண்ணோடு இந்த செய்யுளை பாடும்போது சாமவேதம்னும் எல்லாம் கலந்து அந்த ரிக்வேதம் மட்டும் பிரயோக திசையில் விசேஷமாக இருக்கிறது அதர்வ வேதம்னு வியாசர் தான் வகுத்தார். அப்போ வேதம் ஒன்றா இருக்கும்போது அதில் இருக்கிற யஜுஸுங்கிறது அதில் இருக்கிற புரோஸு, தனி வேதம் கிடையாது. ரிக்குங்கிறது அதில் இருக்கிற ரிக்கு, சந்தஸ் தனி வேதம் கிடையாது. அப்போ அந்த வேதத்தில் அதர்வம் இருக்கே, அந்த அதர்வ வேதத்தினுடைய உபநிஷத்து இருக்கே, அந்த உபநிஷத்து எப்படி இருக்குன்னா அதர்வ சிரஸ் என்றும் அதர்வ சிகா என்றும் ரெண்டு உபநிஷத்து இருக்கு. அதில் அதர்வ சிரஸ்ன்ற உபநிஷத்தை நம்முடைய சுவாமி பரமாத்மா என்ற பரமேஸ்வருடைய எல்லா பெயர்களையும் லிஸ்ட் பண்ணி அந்த பெயர்கள்லாம் பெயர் காரணம் சொல்கின்றது. அத கஸ்மாத் உச்சிதே மகாதேவ இதி, சுவாமிக்கு மகாதேவன் நம்ம சொல்கிறோம், மகாதேவன் அவனுக்கு ஏன் பெயர் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது. மகாதாம் தேவானாமப்பி தேவகா, அவனோட ஒரு தேவன் பெரியவன் கிடையாது, அதனால் அவனுக்கு மகாதேவன் பேர். என்ன காரணம்னா சுவாமிக்கு தேவன்னே பேர், தேவன்னு சொன்னாலே போகிறோம். எஜுர்வேதம் சொல்கிறது தேவோ தேவசிய தேவகா, தேவர்களுக்குள்ள எவன் தேவனோ அவனே தேவன். என்ன பொருள்னா தீபேதே இதி தேவகா, தேவன் என்ற சொல்லுக்கு ஒளி விடுபவன் பொருள். ஒரு பொருள் தானே ஒளி விட்டால் தான் அது ஒளிப்பொருள். அந்த ஒளிப்பொருளுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளிர்கின்ற பொருள் வந்து உண்மையான ஒளிப்பொருள் இல்லை. பெருமானுடைய சக்தியினால விஷ்ணு பரியந்தம் எல்லா தேவர்களுக்கும் சக்தி வருது. ஆகவே அவர்கள் ஒளிர்விக்கப்படுகின்ற பொருள்கள், ஒளியினை பெற்று ஒளிர்கின்ற பொருள்கள். டார்ச் லைட்டை கண்ணாடி மேலே அடித்தா அது கண்ணாடி பிரகாசமாக தெரியுது, ஆனால் ஆஃப் பண்ணிட்டா கண்ணாடி இருட்டாக தெரியுது. ஒளியை வாங்கி ஒளிகின்ற பொருள் தான் எல்லா தெய்வங்களும். தானே ஒளிகின்ற பொருள் விலங்குலின்னு அவருக்கு பேர். மிக்காய் விலங்குலியாய், விலங்குலி என்றால் சுயஞ்சோதி, அவனுக்கு தான் தேவன் பேர். ஆனால் எல்லாருக்கும் தேவர்கள்னு சாதாரணமாக பேர் இருக்கிறதுனால இவரை விசேடித்து வேற்றுமைப்படுத்தி காட்டுவதற்காக தேவர்களுக்குள் தேவனாக இருப்பவனுக்கு மகாதேவன் என்று பெயர். யார் தன்னுடைய பிரகாசத்தினால எல்லாரையும் பிரகாசிக்கிறாரோ, பிரகாசிப்பு பண்ணுறாரோ, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாசா சர்வவிதம் பாதி, அவர் தான் ஒளிர்கிறார். அவர் ஒளியை கொண்டு எல்லாரும் ஒளிகின்றார்கள். அவர் அனைவரையும் ஒளிமயமாக செய்கின்றார். அவர் இன்ப வடிவமாக இருக்கிறார், நம்மை இன்பமயமாக செய்கின்றார். சக்கரை இனிக்கிறது, அதோடு கலந்த நீர் இனிக்கின்றது. ரசோவை சகா ரசகேவாயம் லப்வா ஆனந்தி பவதி, பரமேஸ்வரன் சிவஸ்வரூபமாக இருக்கார், அவரோடு சேர்ந்த ஜீவன் சிவஸ்வரூபமாக ஆறார் வெள்ளப்பாகு போல. இந்த தத்துவத்தை தான் சொல்கிறது. அப்போ மகாதேவன்கிற நாமாவுக்கு என்ன அர்த்தம், மகேஸ்வரனுங்கிற நாமாவுக்கு என்ன அர்த்தம், ஈஸ்வரனுங்கிற நாமக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டோ, இந்த நாமாக்கள் எல்லாம் ஒரு சுவாமியினுடைய வெவ்வேறு நாமாக்கள். சுவாமி ஒருத்தர் தான், இதான் பர்யாய நாமான்னு பேர். ஒரே மனுஷன்தான், தன்னுடைய அப்பாவுக்கு புத்திரன், தன்னுடைய புத்திரனுக்கு அப்பா, தன்னுடைய சகோதரிக்கு அவன் வந்து அண்ணா, தன்னுடைய பத்னிக்கு அவன் பர்த்தா, தன்னுடைய எஜமானனுக்கு அவன் சேவகன், தன்னுடைய சேவகன் அவன் எஜமானன், தன்னுடைய குருக்கு அவன் சிஷ்யன், தன்னுடைய சிஷ்யனுக்கு அவன் குரு, இந்த நாட்டுக்கு அவன் ராஜா. ஆனால் ஆள் ஒருத்தர் தான். அதே போல் சுவாமி ஒருத்தர் தான், அவர் தான் மகேஸ்வரன், அவர் தான் ஈஸ்வரன், அவர் தான் ருத்ரன் அப்படின்னு வரும்போது அவருடைய பெயரில் பிரணவம் ஓங்காரம் உத்கீதம்ங்கிற பரியாய நாமக்கள்லாம் வருது. ஆகவே பரமேஸ்வரன் தான் சாட்சாத் பிரணவஸ்வரூபன். அப்போ ஓங்காரம்ங்கிற பேர் ஏன் அவனுக்கு வந்ததுன்னு சொல்கிறது, தாரம்ங்கிற பேர் அவனுக்கு வந்து சொல்கிறது. இந்த சம்சார துக்கத்தில் விழுந்தவனை கைதூக்கி விடுறதுனால அவனுக்கு தாரன்னு பேருங்கிறது. அப்போ எது உத்கீதமோ எது பிரணவமோ சுவாமியை வந்து நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு பார்த்தா சொக்கநாத பெருமான் தானே, இன்றைக்கி நம்ம ஏன் பார்க்கணுங்கிற எண்ணம் வரதா? இன்றைக்கி பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரிதானே தெரியுது, அந்த ரசத்தை சுவாமி தராரா இல்லையா? அதனால் அவருக்கு பிரணவன்னு பேர், புதுசு புதுசாக தெரிகிறவர். அப்போ எவர் பிரணவரோ அவர் தான் ஓங்காரர், அவர் தான் தாரர். இதெல்லாம் ஓங்காரத்தினுடைய பெயர்கள். அப்படி இருக்கும்போது இந்த நாமாக்கள்னால் நாலு வேதங்கள்லையும் பரமேஸ்வரனாகின்ற ருத்ரனுக்கு மட்டும்தான் அர்ச்சனை இருக்குது, வேற யாருக்கும் இல்லை. எங்கே இருக்கு? நமஸ்தாராய நம சம்பவேஜமயோபவேஜ இருக்கா? இப்போ தாரங்கிற அந்த பிரணவத்தினுடைய பர்யாய நாமாவினால எப்பொழுது பரமாத்மாகின்ற ருத்ரனுக்கு மட்டும்தான் அர்ச்சனை இருக்கோ அப்பொழுது இந்த ஓங்காரத்தினுடைய பொருள் சம்புவாகின்ற உமாகாந்தனை தவிர இன்னொருத்தர் இல்லை. அவர் தான் சர்வ ஜெகத்கர்த்தா, அவர் தான் பஞ்சகிருத்திய பிராணன் பண்ணுறார், பஞ்சகிருத்திய பிராணனாக இருந்து ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி எல்லாம் பண்ணுறார். அவருடைய கிருப்பையினால் இந்த ஜீவன் அவர் துஷ்டனாக இருக்கும் பொழுது, அவர் திருப்தி அடையும் பொழுது, அவர் கிருப்பைக்கு பாத்திரனாகி அவருடைய சுரூபத்தை அடைஞ்சு புனர்பவம் இல்லாமல் இந்த ஜென்மாவை சபலமாக ஆக்கிக்கிறான் அப்படிங்கிறது வேதத்தினுடைய பொருள். இதா தக்ஷாமூர்த்தியாக இருக்கிற அந்த பகவான் நானே வேதத்தின் பொருள் என்று சொல்லி அவர்களுக்கு இதனை விரித்தான் என்று இந்த புராணம் சொல்கிறது. நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன், இதை சொல்கிறதுக்கே ஒரு 10-15 நாள் நம்ம நான் எடுத்துப்பேன் ஜென்ரலாக இருந்தாலும் ஒரு கோடிட்டு காண்பிச்சிருக்கிறேன். இதை வேறு விதங்களில் வேறு மற்ற புராணங்களில் அங்கங்கே இதனுடைய தத்துவங்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு விரித்து சொல்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி என்று இவ்வாறு கண்ணுவர் கர்கர் முதலிய ரிஷிகளுக்கு சாட்சாத் சொக்கநாத பெருமான் தட்சிணாமூர்த்தமாக ஆவிர்வாவமாகி இந்த திருவிழாடலை செய்த காரணத்தினால நம்முடைய குருநாதர் அந்த திருவிழாடலை இங்கு சொல்றார், கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல் இலங்கு குருமணிங்கிறவர் யாரு? நம்ம ஊரில் இருக்க தட்சிணாமூர்த்தி தான் கூடல் இலங்கு குருமணி. அந்த திருவிழாடலில் நமக்கெல்லாம் அவர் வந்து உணர்த்துகின்றார் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்கின்றேன். நம பார்வதி பதயே மகாதேவா.